மாவீரமகுடம், கரும்புலி மேஜர் சிற்றம்பலம், என்றைக்குமே வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த முகாம் இன்றும் அதே போல இயங்கிக் கொண்டிருந்தது. தலைநகரில் தங்கள் உயிர்களை கொடுக்க செய்து முடிக்கப் போகும் அந்த தாக்குதலுக்காய் அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் முன்னெழுந்த எண்ணங்கள் எல்லாம் சிற்றம்பலம் பற்றித்தான் இருந்தது. இந்த தாக்குதலை சிற்றம்பலம் என்னவென்றுதான் செய்து முடிக்கப் போகின்றான்? இந்த நீண்ட நடைப்பயணத்தை இவன் எப்படி நடந்து கடக்கப் போகிறான்? ஏற்கனவே விழுப்புண்பட்டு சிறு எலும்பு துண்டு அகற்றப்பட்ட காலொன்றுக்கு அதற்கு அவனை சுமக்கக்கூடிய பாரம் கொண்ட பொதி அவன் சுமப்பதற்காய் காத்திருந்தது. இத்தனையும் சுமந்து கொண்டவனால் இதை செய்துவிட முடியுமா என்ற வினாக்கள் அங்கிருந்த போராளிகளின் மனதை குடைந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்காய் தூக்கம் தொலைத்து பல இரவுகளை சுமந்திருந்த சிற்றம்பலம் உற்சாகமாய் இரவு நேர இரவுகளை மட்டுமல்ல அவனது வாழ்க்கையை சுமைகள் நிறைந்ததுதான். சிறியகவையில் தந்தையின் உழைப்பு முடங்கி போக குடும்பத்தின் சுமையை தானே சுமந்தான் சிற்றம்பலம். அவன் எதிர்கால வாழ்க்கைக்காக பள்ளி செல்கின்ற வயது அப்போது. அந்த வயதில் அதை விட்டுவிட்டதால் அவனது எதிர்காலம், அதனால் தான் அவள் அதை செய்ய வேண்டி வந்தது. தம்பி, நீ வேலைக்கு போக வேண்டாம்டா, பள்ளிக்கூடத்துக்கு போ. நான் ஏதும் சின்ன வேலை என்றாலும் செய்து சாப்பாடு போடுறேன், அம்மா சொல்லி முடித்துவிட்டு அவனை பார்ப்பதற்குள் அவன் போய்விடுவான். காலையில் மாமாவின் சைக்கிள் கடையில் நிற்கும் அவன் அவசர அவசரமாய் பள்ளிக்கூடம் போய் மீண்டும் சைக்கிள் கடையில் தோட்டத்தில் இவ்வாறாய் நிற்காமல் சுற்றும் பூமி போல் சுழன்று கொண்டிருந்தான் சிற்றம்பலம். அவன் அப்படியிருந்தும் அவனது முயற்சிக்கு மேலால் வந்து நிற்கும் குடும்ப செலவினங்கள். இனி அந்த முடிவை தவிர வேறு தெரிவுகள் அவனுக்கில்லை. நிகழ்கால வாழ்க்கைக்காய் அவனது எதிர்கால வாழ்க்கை இழக்க வேண்டிய நிர்பந்தம். ஆம், சிற்றம்பலம் இப்போது மாணவன் அல்ல, பள்ளி பருவத்தில் குடும்பச்சுமை தாங்கிய உழைப்பாளி தாசன். எரிபொருள் இயங்கும் வாகனம் போல் அவனது உழைப்பில் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த குடும்பம். தாசன் வியர்வையையும் தாயின் கண்ணீரையுமே தாம் உண்ணுவதாய் எண்ணியது அவனது உறவுகள். எத்தனை கடினங்களையும் அவன் தாங்கியது அவனது ஒரே ஒரு அக்காவிற்காகவும் தம்பிக்காகவும் தான். காலையிலிருந்து மாலை மடியும் வரை அங்கொரு வேலை இங்கொரு வேலையென ஓடி ஓடி உழைத்து இழைக்க இழைக்க கையில் காசோடு வந்து நிற்கும் அவனது களைப்பு தன் உறவுகளோடு சேர்ந்து உணவு உண்ணும் போது மறைந்து போகும் அந்த மன ஆறுதலோடு தான் அவனது இரவு தூக்கம் கழியும். அன்றும் அக்காவோடு கடைக்கு சென்று விட்டு திரும்புகையில் புடவைக்கடை ஒன்றின் முன் அக்கா நின்றுவிட்டாள். அவளுக்கு பிடித்த சட்டை ஒன்றை கண்வெட்டாமல் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். தாசன் தன் அருகில் வந்தவனின் காலடி ஓசை காணா திரும்பிய போது கடைக்காரன் சட்டையின் விலையை சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனது உழைப்புக்கு ஒரு பொருத்தமானதல்ல, நிறைவேற்ற முடியாத அக்காவின் ஆசையை எண்ணி அவனது உள்ளமங்கியது. ஒரு மலையின் உச்சியிலிருந்து கண்ணுக்கு தெரியாத அருவி ஒன்று கசிவது போல அவனது விழிகள் மெல்ல கசிய அதை கண்டவோ என்னவோ அவள் சட்டையை பார்க்காதவள் போல் நடந்து வந்தாள். தாசன் தன் அக்காவின் மீது அளவற்ற பாசம் வைத்திருந்ததாலும் அவனது மனம் யாருக்காகவும் இழகும். சிங்களப்படையின் கண்ணிவெடியில் சிக்கி காலொன்றை இழந்தபின் அவள் அணிந்திருந்தது செயற்கைக்கால். தாசனின் சொந்தங்களுக்குள் அவளும் அடங்குகிறாள். அவன் கண்களுக்கு அவள் தென்படும் போதெல்லாம் அவள் அணிந்திருந்த செயற்கை பாதம் அவளுக்கு பொருத்தமற்றது இருப்பதை அவனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. நல்ல பாதம் அணிய வேண்டுமென்ற அவளின் ஆசையை உணர்ந்து கொண்டு அதற்காக பணம் சேர்க்க அதிகாலையிலிருந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து வடமராட்சி வரை தூய்சக்கர வண்டியில் பயணம் செய்து தினசரி பத்திரிகை கொடுத்து உழைத்து அவனின் மனதின் மென்மையை அவனோடு நெருங்கி பழகியோருக்கு தெரியும். இவ்வாறுதான் குடும்பத்தின் மீதும் உறவுகள் மீதும் வைத்திருந்த பாசத்தை பயிற்சி பாசறையில் தன் தோழர்களுக்கு சொல்லிவிட்டு மௌனமாக இருந்தாள். மச்சான், குடும்பம் சொந்தமண்டு உருகி வழிகிறாய், பிறகு என் வீட்டை விட்டு இயக்கத்துக்கு வந்தேன், பேசாமல் அங்கே இருந்திருக்கலாம் தானே? அந்த வினாவின் பின் நிலவிய மௌனத்தை கலைத்துவிட்டவன் உறுதியாக சொன்ன வார்த்தைகளில் இவ்வளவு அர்த்தங்கள் புரிந்திருந்தன. மச்சான், நான் அக்காவிலேயும் எங்கட வீட்டுக்காரர்களையும் எல்லாரிலையும் மீதும் பாசமாகத்தான் இருந்தனான். இப்பவும் அதை விட மேலான பாசம் வச்சிருக்கிறேன். ஆனால் உண்டு சொல்றேன், வெள்ளம் வருகிறதென்றால் அணகட்ட வேணுமென்று எல்லாருக்கும் தெரியும். அணைய வெள்ளம் பாற இடத்துலதான் கட்ட வேணும். வீட்டை சுற்றி கட்டக்கூடாது. எங்கள்டா கழிப்பவும் வீட்டை சுற்றி தான் அணைய கட்டி கொண்டிருக்கோம். அந்த வார்த்தைகளின் கனதியின் பின் தோழர்களால் எதுவும் பேச முடியவில்லை. அவனது அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் அவர்கள் மௌனித்து போனார்கள். அவனது உள்ளத்து உறுதியும் வார்த்தைகளின் தெளிவும் அவர்களை அதிசயிக்க வைத்தது. ஆனாலும் மற்றவர்கள் வாழ்க்கைக்காக இயங்கும் போது தன்னை இழந்து வருத்தி அவர்களின் மகிழ்வில் நிறைவடையும் அவனது இயல்பு இன்னமும் மாறாமல் இருந்தது. பயிற்சி போராளிகளுக்கு தாயாக தந்தையாக சிற்றம்பலம் இயங்கிக் கொண்டிருந்தான். பகல் முழுவதும் பெற்ற கடின பயிற்சியின் விளைவாய் போராளிகள் உறக்கத்துக்கு சென்று விடுவார்கள். சிற்றம்பலத்தின் படுக்கை வறுமையாக இருக்கும். காய்ச்சலினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் போராளிகளை தன் மடியில் வைத்து உணவூட்டிக் கொண்டிருப்பான் சிற்றம்பலம். அவர்கள் தூங்காவிட்டால் சிற்றம்பலத்தின் படுக்கை அன்று பெருமையுடனேயே கலையும். இப்படி அவன் எத்தனை மென்மையாயினும் அவனது இலட்சிய உறுதி உருக்கு போன்று கடினமானதாக இருக்கும். சேந்தாங்குள பகுதியிலே சிங்கள படையின் சுழற்காற்று ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புலிகள் சுழன்று சுழன்று பதடி தாக்குதல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவனாய் சிற்றம்பலமும் சண்டையிட்டுக் கொண்டிருக்க துப்பாக்கி ரவை ஒன்று அவனது காலை துளைத்துச் சென்றது. அவனது காலிலிருந்து வளைந்த குருதியோடு எறும்பின் சிதைந்த துகள்களும் கலந்திருந்தன. சிற்றம்பலத்தால் இனி சண்டை செய்ய முடியாது, அவனால் இனி பயிற்சி செய்ய முடியாது என்றுதான் எல்லோரும் எண்ணினார்கள். ஆனால் ஒன்றுக்கொன்று சமனில்லாது நிற்கும் அந்த கால்களாலேயே தன்னால் இயன்றதை செய்து முடித்து விட வேண்டும் என்று அவன் முயற்சித்துக் கொண்டிருந்தான். காயமடைந்த காலுக்கு மட்டை கட்டிய நிலையில் மருத்துவ விடுதியில் சிற்றம்பலம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க காயம் மாறிய நீயில் இருந்த போராளிகளை கூட்டிச் செல்ல வாகனம் வந்தது. காயம் மாறிய போராளிகள் உற்சாகத்தோடு செல்ல அவர்களை வழியனுப்ப மருத்துவ விடுதி பொறுப்பாளர் சிற்றம்பலத்துக்கு ஆறுதல் சொல்ல வந்தபோது அவனை காணவில்லை. முகாமின் சகல இடத்திலும் தேடுதல் நடந்தாகிவிட்டது. சிற்றம்பலம் எங்கிருப்பான் என்பதை இப்போது அவரால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. மட்டை கட்டி ஆறாதிருக்கும் காயத்தோடு சமர் முனைக்கு புறப்பட்டு விட்டான். பின்னர் அவனை தேடி பிடித்து சண்டைக்கு போகாமல் மறைக்க அவனோடு பெரும் போராட்டம் ஒன்று நடத்த வேண்டியதாக இருந்தது. அவனது இலட்சியம் பற்றும் தேசத்தின் மீது கொண்ட உறுதியையும் அவனது செயல்களை சொல்லுகின்றன. அந்த உறுதியோடு தான் அவன் கரும்புலி அணியில் இணைந்து கொண்டான். சாதாரண மனிதன் கூட கடினப்பட்டு எடுக்கும் அந்த பயிற்சியை சிற்றம்பலம் தன் உடல் வலிமையால் அல்ல மன வலிமையால் தான் எடுத்தான். அவனது அந்த முயற்சியின் இறுதியிலே அவனது 3 வருட கடின உழைப்பின் விளைவை காட்ட அவன் அன்று உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் எல்லோர் முகத்திலும் கவலைக்குறிகள், கண்ணீர் கோடுகள், அந்த இரவு பொழுதின் மௌனத்திலும் யாருக்கும் கேட்காத சின்ன சின்ன முணுக்கங்கள் எல்லாமே சிற்றம்பலம் பிரிந்துவிடப் போகின்றான் என்பதனால்தான். என்றைக்குமே மற்றவர்களுக்காக வாழப் பழகிப் போனவன் இன்றைய கையசப்பின் பின் நாளே வரலாறாகி போகும் அவனை எண்ணி அவர்கள் விக்கித்து போய் நிற்க அவனோ தோளில் பாரச்சுமையை தாங்க மெல்ல குனிந்து தோளில் கொழுவி இடுப்பு பட்டியை கட்டினான். அவனது உறுதி போலவே அந்த சுமையும் உறுதியாக அவனை பற்றிக் கொண்டது. பறவைகளின் ராகங்களும் பூச்சிகளின் ரெங்காரமும் விலங்குகளின் இடைவிட்ட உருமல்களும் காட்டுக்குள் கேட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த போராளிகளின் தழுவல்களின் பின்னால் கைசைப்போடு பயணத்தை தொடர்ந்தார்கள். சிற்றம்பலம் தன் இயலாத காலால் இழுத்திழுத்து நடந்து கொண்டிருந்தார். அவன் நடந்து கொண்டிருந்தது அவனது கால்களால் அல்ல மன வலிமையால் தான். ஏனென்றால் அவன் நடக்கப்போவது 4-5 கிலோமீட்டர் தூரம் இல்ல, 110 கிலோமீட்டர்களையும் தாண்டிய தூரம். உடலை உட்புகுத்த முடியாத இறுக்கல் பற்றி குள்ளும் தோளில் தாங்கி அந்த பாரச்சுமையோடு கைகளாலும் கால்களாலும் நடந்து கொண்டிருந்தார்கள். 4-5 நாள் தொடர்ச்சியான பயணம். ஓய்வென்பது உணவுண்ணும் போது மட்டும்தான். இத்திரையைக் கண்டு நீண்ட நேரமானதால் கண்கள் சிவந்து போக அந்த சுட்டெரிக்கும் வெயிலுக்குள்ளால் நடந்து கொண்டிருந்தார்கள். வியர்வை அடியில் தங்க இடமில்லாமல் அடியிலிருந்து வளைந்து கொண்டிருந்தது. இத்தனை துயர்களுக்குள்ளாலும் தன் தோழர்களோடு நடந்து கொண்டிருக்கின்ற சிற்றம்பலம் இடையில் பாரத்தின் சுமையையும் உடலின் வேதனையையும் தாக்க அவனது கரங்கள் நிலத்தை தொட்டுவிட்டன. அவன் எழுந்து முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. கையை குடுங்கடா மச்சான், என்னால் எழும்பில்லாமல் கிடக்கின்றவன். தோழர்களின் உதவியோடு மெல்ல எழுந்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்தான். உடலால் வழிந்த வியர்வையையும் கண்களால் வழிந்த நீரையும் அவன் போகும் வழிகளில் தடங்களாக கிடந்தன. தாகத்தால் வறண்டனா தண்ணீர் கடக்க அவனை அறியாமலேயே அவனது கைகள் இடுப்பில் இருந்த தன் நீர்க்கானை தடவியது. ஆனால் தண்ணீர் முடிந்து நீண்ட நேரமாகிவிட்டதால் அவன் உணர்ந்து கொண்டு மௌனமாக நடந்தான். இலக்கு கிட்ட வந்துட்ட மச்சான், அந்த குரலினால் காய்ந்து வறண்டு போயிருந்த முகங்களில் இனம் புரியாத புத்துணர்ச்சி. நீண்ட பயணத்தின் முடிவில் கிடைக்கப் போகும் அந்த வெற்றி செய்தி. சீனன்குடா விமான தளத்தின் எல்லை. எல்லோரும் ஒன்று கூடி திட்டத்தை மேல் நினைவுபடுத்திக் கொண்டு தாக்குதலுக்காய் நகர்ந்தார்கள். அரண்களை உடைத்தபடி கரும்புலி வேங்கிகள் ஆவசத்தோடு உட்புகுந்தார்கள். அவர்கள் ஓடிச் செல்ல முயற்சித்ததாலும் உடலின் களைப்பு அவர்களை தடுத்துக் கொண்டிருந்தது. ஆனாலும் கண்களுக்கு தெரிந்த விமானம் நோக்கி ஓடினார்கள். சிற்றம்பலம் தன் கால்களை மடித்து நிலத்தில் நிலையெடுத்து தோளில் லோவை வைத்து இலக்கை தன் ஆயுதத்தின் குறிகாட்டியோடு இணைத்துக் கொண்டார். அவன் சுடுவதற்கு தயாரானான். ஆனால் அதற்குள் எதிரியின் துப்பாக்கி ரவி அவன் உடலை தாக்க அந்த மண் சிவந்து கொண்டிருந்தது. அவன் மீண்டும் எஞ்சிய சக்தியை ஒன்றிணைத்து தன் ஆயுதத்தை இலக்கோடு இணைத்துக் கொண்டான். ஆனால் இப்போதும் துளைத்தன துப்பாக்கி சின்னங்கள். ஆனாலும் விசைவில்லை அழுத்தினான். அவன் கைகள் சோர்ந்தன. தன் உடல் இயக்கமற்று போவதை அவன் உணர்ந்து கொண்டான். மெல்லச் சரிந்த அவனை அனைத்து தூக்கத் தோழர்கள் நெருங்கினார்கள். அவன் காலால் அவர்களை நெருங்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தான். அவனது மார்பில் இருந்த வெடிமருந்து பொதியின் விசைவில்லை அழுத்தினான். அவன் நெஞ்சிலிருந்து ஒளிப்பிளம்போடு கூடிய அதிர்வு. அவன் தன் தோழர்களை விட்டு பிரிந்து விட்டான். வெள்ளம் வந்தா அணிய வெள்ளம் வார இடத்துல தான் கட்டவனும், வீட்டை சுற்றி கட்டக்கூடாது. இது அவனது வார்த்தைகள் அல்ல, வாதங்கள் அல்ல, இதுவே அவனது வாழ்க்கை. ஏனென்றால் அந்த வருடத்தின் முதல் மாதத்தில் தன் தாயை இழந்து அந்த சோகம் மறையும் முன் மாசியில் தந்தையை இழந்த பின்னும் அடுத்து வந்த 25 நாட்களுக்குள் அவனால் அதை செய்ய முடிந்ததென்றால் அவன் உச்சரித்தவை வரும் வார்த்தைகளோ வாதங்களோ அல்லவே. கரும்புரி மேஜர் சிற்றம்பலத்தின் மாவீரன் மகுடம் கேட்டோம்.
திருமலையில் பகையிருந்த குகை புகுந்த வீரரே, கரும்புலிகளென நடந்தீர் காலெடுத்தும் ஊரிலே, சிற்றம் பலம் பகை மேலே வீசும் புயல், விஜய ரூபன் நிவேதன் எம் தேசத்தின் புயல். வானத்திலோடிய மேகம் அழுதது, வாசலிலே வந்து காற்றும் அழுதது. வானத்திலோடிய மேகம் அழுதது, வாசலிலே வந்து காற்றும் அழுதது. பூக்கள் அழுதது, பூமியும் அழுதது. பூக்கள் அழுதது, பூமியும் அழுதது. பொன்னிலவு கூட விண்ணில் அழுதது, பொன்னிலவு கூட விண்ணில் அழுதது. நீங்கள் அன்று வெடித்துடல்
தீயானீர் இன்னும் எங்கள் மனம் இங்கு ஆரலையே வானத்திலோடிய மேகம் அழுதது வாசலிலே வந்து காற்றும் அழுதது வானத்திலோடிய மேகம் அழுதது வாசலிலே வந்து காற்றும் அழுதது பூக்கள் அழுதது பூமியும் அழுதது பூக்கள் அழுதது பூமியும் அழுதது பொன்னிலவு கூட பின்னி அழுதது பொன்னிலவு கூட பின்னி அழுதது.